இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bibne@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8079992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
பரலோக தேவ
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் கூட கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, கவலையோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரும்டைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு நியாய தீர்ப்பில் உள்ள சுவிசேஷம், காஸ்பல் இன் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். இன்று நாம் நியாய தீர்ப்பில் உள்ள சுவிசேஷத்தை குறித்து நாம் படிக்க போகின்றோம். எதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம் என்றால், நியாய தீர்ப்பு என்று ஒன்று என்பதை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். ஆனால் இன்றைய தினத்திலே அந்த நியாய தீர்ப்பில் உள்ள சுவிசேஷம் என்ன, நமக்கு அதில் இருக்கக்கூடிய நற்செய்தி என்ன என்பதை குறித்து நாம் என்ன பண்ண போறோம்னு சொன்னா, இன்றைய தினத்திலே மிக அழகாக நாம் படிக்க இருக்கின்றோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால், நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றால், அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொள்கின்றோம் என்றால், நிச்சயமாகவே இந்த நியாய தீர்ப்பு நமக்கு இது ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. வெளிப்படுதல் 22:5 சொல்லுகின்ற வண்ணமாக, நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உங்களுக்குடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. அங்கே பலன் என்று சொல்லும் பொழுது ஜீவ கிரீடத்தை தேவன் தர வருகிறார், ஜீவ வாழ்க்கையை தேவன் தர வருகிறார், நித்திய வாழ்க்கையை தர வருகிறார். அப்படி என்றால் நியாய தீர்ப்பு என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு நற்செய்தி, அது ஒரு சுவிசேஷம், அது அவர்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு எதிர்காலமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பில் உள்ள கிருபையை குறித்து நாம் என்ன பண்ணலாம்னு சொன்னா பார்க்கலாம். நியாய தீர்ப்பில் எப்படி சுவிசேஷம் இருக்கிறது என்றால், சுவிசேஷம் என்றால் என்ன என்று நாம் கேட்க வேண்டும். சுவிசேஷம் என்றால் என்ன என்று நாம் கேட்கும் பொழுது, நற்செய்தி. நற்செய்தி என்ன? நற்செய்தி யாரை குறித்து நற்செய்தி? ஒரு மனிதன் பாவம் செய்து பாவத்தில் வீழ்ந்த அவனை மீட்கும்படியாக கிறிஸ்து வந்து ஜீவனை கொடுத்து அவனை இரட்சித்திருக்கிறார். அதுவே நற்செய்தி என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இந்த நற்செய்தியில் உள்ள கிருபை என்ன என்பதை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா பார்க்க போகின்றோம். ஆதியாகமம் 3 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நற்செய்தி என்ன? ஆதியாகமம் 3 நம் அனைவருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். ஆம், நம்முடைய ஆதிப்பிதா ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவம் செய்ததை இந்த 3 வேதாகமும் பதிவு செய்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள், இப்பொழுது அவர்கள் மரிக்க வேண்டும். அவர்களுக்கான நியாய தீர்ப்பு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, பாவம் செய்து நிமித்தமாக அவர்கள் மரிக்க வேண்டும், அதுதான் தீர்ப்பாக இருக்கிறது. ஆனால் அந்த நியாய தீர்ப்பிலே என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, அங்கே கிறிஸ்து இடைவருகிறார், இடைபெற்று இவர்கள் மரிக்க வேண்டிய அந்த நித்திய மரணத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் என்னை இவர்கள் விசுவாசிக்கும் பொழுது இவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன், இவர்களுக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நான் உதவி செய்வேன், அதை கொண்டு அவர்கள் பரலோகத்திற்கு வரலாம் என்ற அந்த ஒரு நற்செய்தி அங்கே பிரசங்கிக்கப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் ஆதியாகமும் 3 ஆதாம் ஏவாளுக்கு தேவன் தந்த கிருபையை நம்மால் பார்க்க முடிகின்றது. அங்கே ஆண்டவர் நினைத்திருப்பார் என்றால், ஒருவேளை அவர்களை அழித்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் முன்பதாகவே அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்திருந்தார், நீங்கள் இந்த கனியை புசிப்பீர்கள் என்றால் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று ஒரு பெரிய எச்சரிப்பை ஆண்டவர் முன்பதாகவே தந்திருந்தார். ஆனால் இவர்கள் கீழ்ப்படியாத நிமித்தமாக அவர்களை ஆண்டவர் கொலை செய்திருக்கலாம். ஆனால் அங்கே ஆண்டவர் கொலை செய்யவில்லை, அதற்கு மாறாக அங்கே கிறிஸ்து அவர்களுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு தான் மரிப்பதற்கு ஆயத்தமான ஒரு கதையை நம்ம என்ன பண்ணுறோம் சொன்னா பார்க்கின்றோம். இருப்பினும் பாவத்தினால் வந்த விளைவுகளை மனிதன் சந்தித்தாக வேண்டியதாக இருக்கிறது. அப்படி என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படி என்றால் அந்த மரணத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், நித்திய மரணத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் இப்பொழுது பாவத்தினால் வரக்கூடிய விளைவுகள் என்னென்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள், ஆகையால் இந்த பூமி உங்கள் பாவத்தின் நிமித்தமாக சபிக்கப்பட்டு விட்டது. அப்படி என்றால் இந்த பூமியிலே உங்களால் எந்த ஒரு நட்கனிகளையும் சாப்பிட முடியாது, புசிக்க முடியாது, நீங்கள் கடினத்தோடு உழைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆண்டவர் வந்து அநேக காரியங்களை சொல்கிறார். இந்த உலகத்துல பாவம் வந்ததுனால நீங்க என்னென்னத்தை நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்றத அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் இவங்க பாவம் செஞ்சிட்டாங்க, அதனால ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு சாபத்தை கொடுத்துட்டாரு, ஏவாளுக்கு சாபத்தை கொடுத்துட்டாருன்னு நம்ம சொல்றது உண்டு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, பாவம் செஞ்சதுனால அந்த பாவத்தினுடைய விளைவை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க பாவம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அல்ல இன்னும் பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், ஆண்டவர் உங்க பாவத்தை மன்னிச்சிடலாம், ஆனால் நீங்கள் செய்த பாவத்தின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இருப்பினும் நற்செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க பாவ மன்னிப்பு பெற்றுட்டீங்கன்னா இந்த பூலோகத்துல நீங்கள் பாடுகள் அனுபவித்தாலும் பரலோகத்துல சந்தோஷமாய் நீங்கள் வாழலாம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னா வாழக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன பண்றோம், நாம பார்க்கின்றோம் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 3:14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இப்ப 15 வாசிக்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, சிலுவையிலே அறையப்படக்கூடிய காட்சியை இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது பாம்பு எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது சாத்தானை குறிக்கிறது. அப்ப அங்க ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, பாம்பை நீ வஞ்சித்து நீ என்ன பண்ண வச்சிட்டன்னு சொன்னா, ஆதாமியவாளை பாவம் செய்து விட்டாய். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனா வந்து அவர் உன்னை மேற்கொள்வார். ஆதாம் ஏவாளை நீ தோக்கடிச்சிட்ட, ஆனால் அவரை உன்னால் தோக்கடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சிலுவை சுமந்து சிலுவையிலே மரித்து அவர் உன்னை வெற்றி சிறப்பார் என்ற ஒரு கிருபையும் என்ற ஒரு சுவிசேஷத்தையும் இங்கே இந்த நியாய தீர்ப்பிலே நம்மால் பார்க்க முடிகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது பாவத்தின் விளைவுகள் என்னென்ன என்று நாம் கேட்கும் பொழுது அங்கே ஆண்டவர் வந்து சொல்றார். 16 நம்ம என்ன பண்ணணும் சொன்னா வாசித்தோம், அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன் ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆதாம் அவர் செய்த பாவத்திற்கான விளைவுகள், ஏவாள் அவள் செய்த பாவத்திற்கான விளைவுகள், அங்கே சர்பம் அது செய்த பாவத்திற்கான விளைவுகள் என்று அந்த பாவத்தின் விளைவுகளை ஆண்டவர் அங்கே உச்சரிக்கிறார். சாபம் என்று சொல்வதை விட அவர்கள் செய்த பாவத்திற்கான விளைவுகள் என்று நாம் என்ன பண்ணலாம்னு சொன்னா சொல்லலாம். ஏனென்றால் அங்கே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை மன்னித்ததின் நிமித்தமாகத்தான் அவங்களுக்கு பதிலாக அந்த நித்திய மரணத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் பாவத்து நிமித்தமாக முதலாம் மரணத்தை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது, சரீர ரீதியான மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அந்த நித்திய மரணத்தை யார் சந்திப்பாங்கன்னு சொன்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அந்த நித்திய மரணத்தை சந்திப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். சரி, இப்பொழுது நியாய தீர்ப்பில் உள்ள சுவிசேஷத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த நியாய தீர்ப்பில் உள்ள கிருபையை குறித்து நோவாவுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். நோவா உடைய புத்தகத்தை நம்ம வாசிக்கணும்னு சொன்னா ஆதியாகமம் 6 நோவாவுடைய வாழ்க்கை குறித்து நம்ம வாசிக்கலாம். முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறப்ப, அப்பொழுது வாழ்ந்த ஜனங்கள் மிகவும் பாவம் செய்தார்கள், கொடூரமான காரியங்களை செய்தார்கள், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை அவர்கள் செய்தார்கள் என்று என்ன பண்ணுற நம்ம பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, நோவாவை இருக்கக்கூடிய ஜனங்களை, நோவா காலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை அழிக்கும்படியாக தேவன் தீர்மானிக்கிறார். அதாவது அவர்களை முற்றிலுமாக அழிக்க ஆண்டவர் தீர்மானிக்கிறார். ஆனா அவ்வளோ ஜனங்கள் மத்தியில் யாராவது ஒருத்தர் நீதிமானா இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவாவோடு தேவன் சஞ்சரித்து கொண்டு இருந்தார். நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னா, வேதம் அழகா சொல்லுது, நோவாவுக்கு வந்து ஆண்டுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ ஏன் கிருபை கிடைத்தது என்று பார்க்கும் பொழுது, அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களிலே, நோவாவுடைய காலத்தில் வாழ்ந்த ஜனங்களிலே நோவா எப்படி இருந்தாராமாம், உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தார், ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார் என்று வேதம் சொல்லக்கூடியது என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். அப்படின்னு சொன்னால், நோவாவுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஜனங்கள் எல்லோரும் பாவம் செய்திருக்கிறாங்க. பாவத்து நிமித்தமாக இன்னைக்கு ஒரு குடும்பம் நல்லவங்களா இருப்பாங்க, இன்னைக்கு அந்த குடும்பத்தை கூட இன்னொரு குடும்பம் வந்து கெடுத்துருது. இது மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் இன்னொரு குடும்பத்தை கெடுத்து கெடுத்து பாவம் பெருகி பெருகி எல்லா மனிதர்களும் பாவம் செய்ய ஆரம்பித்துட்டார்கள். இப்ப பாவம் எப்படி வந்திருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்து பாவம் வந்தது உண்மைதான். அப்படியே பரவி பரவி எல்லா மனிதர்கள்கிட்டையும் பாவம் வந்து எல்லாரும் பாவம் செய்ய ஆரம்பிச்சார்கள். இப்ப இந்த இடத்துல கூட நம்ம பாக்குறப்ப, நோவுடைய காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் கூட ஒருவேளை ஆரம்பத்தில் ஒரு 10 பேர் பாவம் செஞ்சுருப்பாங்க, அதுக்கடுத்து அந்த 10 பேர் 20 பேர் ஆயிருக்கும், அந்த 20 பேர் 30 பேர் ஆயிருக்கும். அப்படியே பரவி பரவி உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பாவம் செய்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த சம்பவம் இப்படியே நடந்துச்சுன்னு சொன்னால் அது யாருக்கு ஆபத்துனா, நோவாவுடைய குடும்பத்துக்கு ஆபத்து. ஏன் அப்படின்னு சொன்னால், நோவா உண்மையாக இருக்கிறாரு, நீதிமானாக இருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்துட்டு இருக்கிறார். இப்போ அவரும் பாவம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் எல்லோரையுமே அழிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அங்கே ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், எல்லாரையும் கொன்றுட்டாரா, கிடையாது. எல்லோருக்கும் தண்டனை கொடுத்துட்டாரா, கிடையாது. ஆண்டவர் அவர்களை அழிப்பதற்கு முன்பதாக, அல்லது அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பதாக, அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு சொல்லி, நோவா இருக்கட்டும், நோவாவுடைய ஜனங்களா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, தரக்கூடியவராக இருக்கிறார். அப்ப நோவா காண்டர் சொல்றாரு, இது மாதிரி நான் அழிக்க போறேன்ப்பா, ஆனாலும் அழிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுன்னு சொன்னா, ஒரு பெரிய பேலையை உண்டு பண்ணு, மழை வரப்போது எல்லோரும் ஜல பிரளயத்தினால மூழ்கி சாக போறாங்க. இப்ப நீ என்ன பண்ணா, ஒரு பெரிய பேலையை உண்டு பண்ணு, அந்த பேலைக்குள்ள எல்லோரும் வருவதற்கான இடத்தை ஆயத்தம் பண்ணு சொல்லி அங்கே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன மாதிரி அங்கே நோவா என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு பெரிய பேலையை உண்டு பண்ணுகிறார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருவேளை ஆண்டவர் வந்து இந்த ஜனங்க வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாருன்னா, அவ்வளோ பெரிய ஒரு பேலையை உண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஒரு பேலையை உண்டு பண்றார், கீழே மேலன்னு சொல்லி நிறைய பேலையை ஆண்டவர் உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஆக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கின்றோம். அப்ப ஆண்டுடைய சித்தம் என்னன்னா, எல்லா ஜனங்களும் அந்த பேலைக்குள்ள வரணும் அப்படின்றதுதான் ஆண்டுடைய சித்தம். அதனாலதான் அவ்வளவு பெரிய பேலையை ஆண்டவர் உண்டு பண்ண சொல்கின்றார், கட்ட சொல்கின்றார். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பதாக அவர்களுக்கு ஒரு கிருபையை ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறார். அதுதான் கிருபையின் காலம் என்று நாம் சொல்கிறோம். கிட்டத்தட்ட நோவா 120 வருஷம் பிரசங்கம் செய்திருக்கிறார். ஆனால் இந்த 120 வருஷம் அந்த மனிதர்கள் மனமாறவில்லை. எத்தனையோ பேர் பிறந்திருப்பாங்க, எத்தனையோ பேர் மறிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த 120 வருஷ காலகட்டத்தில் யாருமே என்ன பண்ணலன்னு சொன்னால், நோவாவுடைய பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நோவாவுடைய எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து, எவ்வளோ பெரிய ஒரு காரியம் என்று நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த இடத்துல கூட பார்க்க வேண்டியதாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இத்தனை வருஷம் இவங்களுக்கு நம்ம எச்சரிப்பை கொடுத்தாச்சு, இத்தனை வருஷம் அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, யாரும் கீழ்படியில, நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தை தவிர வேற யாரும் கீழ்படியில. அதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் பேலைக்குள்ள அனுப்பிடுறாரு. அனுப்பிச்சுட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பேலையின் கதவை நான் மூட போகின்றேன் சொல்லிட்டு ஆண்டவர் அந்த பேலையின் கதவை என்ன பண்றாருங்க, வெளியே இருந்து மூடிடுறாரு. ஏன்னா ஒருவேளை நோவா உள்ள இருந்து மூடியிருந்தா ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம், நோவா பரிதாபப்பட்டு திறந்திருக்கலாம், ஜனங்க உள்ள வரட்டும்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த கிருபையின் காலம் அல்லது கிருபையின் கதவை ஆண்டவர் மூடி விடுகிறார். ஆனா இங்க ஒரு நச்செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையா இருந்த நோவாவும் அவருடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நியாய தீர்ப்புல ஏன் சுவிசேஷம் இருக்குது, ஏன் நற்செய்தி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க உண்மையா வாழ்றீங்க, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல அல்லது ஒரு வகுப்புல 50 மாணவங்க இருக்கிறாங்க. 50 மாணவங்கள்ல 40 பேர் படிக்க மாட்டேன்றாங்க, 10 பேர் நல்லா படிக்கிறாங்க. இப்ப அந்த 10 பேர்ல நீங்க ஒருத்தரா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோணும், நான் ஃபெயில் ஆகக்கூடாது, நான் பாஸ் ஆகணும்னு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க நினைப்பீங்க. மற்ற 40 பேரும் ஃபெயில் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களையும் ஃபெயில் ஆக்கினா நல்லா இருக்குமா, அது நியாயமாகுமா, கிடையாது. அதுதான் அங்க ஆண்டருடைய நியாய தீர்ப்பு இங்க வருது. அப்போ அந்த எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க, அது ஏன் அப்படின்னு சொன்னா அதுதான் உங்களுடைய ஞானத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா பரிசோதிக்கிறாங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு அது ஒரு ஜட்ஜ்மெண்டா மாறுது. அது போலதான் ஆண்டுடைய நியாய தீர்ப்புல ஒரு சுவிசேஷத்தை நம்மளால பார்க்க முடிகின்றது, நற்செய்தியை நம்மளால பார்க்க முடிகின்றது. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நியாய தீர்ப்பை குறித்து பார்க்கும் பொழுது யோனாவுடைய காலத்துல கூட, யோனாவுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறப்ப யோனாவை ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, நினைவுக்கு அனுப்புறாரு. நினைவுக்கு அனுப்பி நீ அவங்கள மாத்தணும், அவங்களுடைய வாழ்க்கையை மாத்தணும்னு சொல்லி அனுப்புறாரு. அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு, இந்த மாதிரி நான் இதை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு. இந்த எச்சரிப்பை கேட்ட மாத்திரத்துல எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, மனம் திரும்பினார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். யோனா 3 அதிகாரத்துல வாசிக்கிறப்ப அங்கே யோனான் சொல்லக்கூடிய காரியத்தை நம்மளால என்ன பண்ண முடியுதுங்க, பார்க்க முடிகின்றது. அப்ப நியாய தீர்ப்புல ஆண்டுடைய கிருபை இருக்கிறத பாக்குறோம். நம்ம மனதுருகி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறப்ப ஆண்டவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது நியாய தீர்ப்பு இருக்கக்கூடிய சுவிசேஷத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நியாய தீர்ப்புனா என்ன அப்படின்னு சொன்னா, அது ஒரு விடுதலைங்க. யாருக்கு விடுதலைனா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்தின் பிரச்சனையிலிருந்து விடுதலை, சாத்தானின் கிரியைகள்லிருந்து விடுதலை என்று என்ன பண்ண நம்ம சொல்லலாம். எகிப்துல வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார், நான் உங்களை அழைச்சிட்டு போறேன், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்படிங்க, நான் நம்புகன்னு சொன்ன மாத்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பினாங்க, ஆண்டோடைய வார்த்தையை நம்பினாங்க, அற்புதங்களை நம்பினாங்க. அங்க ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று என்ன பண்ற நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு நாம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். எகிப்தை போன்ற இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உலகம் ஒரு எகிப்தை போல இருக்கிறது, ஒரு பாபிலோனை போல இருக்கிறது, பாவத்தால் நிறைந்து இருக்கிறது. பாவமான வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா நம்மையும் கைப்பற்றுகின்றது, நம்முடைய பிள்ளைகளை கைப்பற்றுகின்றது, ஒவ்வொரு சந்ததியும் கைப்பற்றி கொண்டு இருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த உலகத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தேவை. அப்ப இந்த நியாய தீர்ப்புல ஒரு சுவிசேஷத்தை நம்மால் பார்க்க முடியும், ஒரு நச்சையை நம்மால் பார்க்க முடியும்.
இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventicist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.